ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சமய சொற்பொழிவு. தலைப்பு: கிழக்கே பார் மேற்கே பார்க்காதே. பகுதி 1. வழங்குபவர் சிவ பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
குடியம் சதி பிழையாமை குடியிடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா இங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பான் பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண் கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சுண்ண பொன்னிற்றே சென்று ஊதாய் கோத்தும்பி பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம பொறாந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேயே. சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன்மான் இங்கும் திசை திசை என கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமா நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுத என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமேயே. அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரனே போற்றி தூக்குடி அணி தூப்பொடி துடியடை உமையனவாகும் போற்றி பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி பூழியர் ஹோன் பொழித்த புகலியர் ஹோன் கடல் போற்றி ஆடிமிசை கண்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்கள் பதம் போற்றி ஊழிமணி திருமாதமூர் திருத்தாள் போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்தேன் தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாக முப்பொருள் ஒன்றொன்றாகி திரும்புறாது ஞான நிகழ் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சால நிகழ் சமபாதம் உதனிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பால நிகழ் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுசுப்பிரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுசுப்பிரமணியோ அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல, அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயில் வளாகத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே இந்த அற்புதமான தேவார பாடல் பெற்ற இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே எம்பெருமானுடைய புகழையெல்லாம் பேசி மகிழ்கின்ற திருக்கூட்டம் நிறைந்திருக்கின்ற சபையிலே திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பொற்பாத மலர்கள் இந்த அற்புதமான ஸ்தலத்திலே தோய்ந்து நமக்கெல்லாம் திருவுருள் விளக்கித் தருகின்ற இந்த புனித கஷேத்திரத்திலே இன்று அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு அத்திருவருள் கொடுத்திருக்கிறது. உங்களோடு சிறிது நேரம் சிவபெருமானுடைய அருள் பிரபாவங்களை எல்லாம் சிந்திக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பினை திருவருள் அடியனுக்கு தந்துள்ளது. இந்த அருமையான மேடையிலே பல வருஷங்களுக்கு முன்னதாக இங்கே உரையாற்றுகின்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. இடையிலே ஒரு தொய்வு, ஆகினும் வாரந்தோறும் திருவிளையாட புலன சிந்தனை இங்கே நிகழ்வதை நீங்கள் அறிவீர்கள். இன்று இந்த அருமையான சந்நிதியிலே அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கிழக்கே பார் மேற்கே பாராதே, இப்படி ஒரு தலைப்பு. இந்த தலைப்பினை எங்கே இருக்கிறது என்று எங்க பக்கத்தில் தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. நீங்க எப்படி எனக்கு தெரியாது. எங்க சைடில் அப்படி குழப்பி ஒவ்வொரு புராணமா பார்த்தார்கள், கிழக்கே பார மேற்கே பாராதன் ஒரு இடத்துலையும் காணும். இதுன்னு புதுசா இருக்கு இந்த தலைப்பு. நாம் கொஞ்சம் பார்ப்பேன், கிழக்க பார்த்தா கம்பீரமாக அந்த கொடி மரமும் அழகான முல்லை கொடியும், மேலே அழகிய நிலாவும் காட்சி கொடுக்குது. மேற்க பார்த்தா மதில் சுவர் தான் தெரியுது. இதுக்கு ஒரு பிரசங்கமா? சரி, இவராவது கிழக்க பார்த்திருக்க கூடாதா? படக்க பார்த்துல இருக்கிறாரு, சொல்றது ஒண்ணு செய்து ஒண்ணா இருக்குது. இவர் கிழக்க பார்த்திருந்தா அவர் சொல்ல கேட்கலாம், கிழக்கே பாருங்க. நம்மளை எல்லாம் அப்படி சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் பார்த்திருக்கிறார், ஒரே குழப்பமா இருக்கு. கிழக்கே பாருனா கிழக்கே உள்ள நாடுகள்ல சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த நாடுகளும் கிழக்கு இந்தியா கிழக்கு இருக்கு. அங்க போனா நல்ல சம்பாத்தியம், 1-2-3 லட்சம் அப்படி கிடைக்குது சம்பாத்தியம். அந்த நாடுகள்ல நம்ம இந்து மதத்தின் சொல்றாங்க, நம்ம சைவ சமயத்துக்கு அங்கே அதிகமான இடையூறு கிடையாது. மலேசியால 10 மலை முருகன் கோயில் இருக்குது. சிங்கப்பூர்ல பார்த்தா திருமுறை கீதம் வீதியெல்லாம் உரித்துக் கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கு குறைவே கிடையாது. ஜப்பான்ல கூட நம்ம அன்பர்கள் நின்று அங்கே சைவ சமயத்தின் பெருமையை காட்டுகிறார்கள். அதனால கிழக்க பார்க்க நல்லதுதான். மேற்க பார்த்தோம்னா துபாய் இருக்குது. சவுதி படுமோசமான நாடு. சவுதியில நேச பொட்டு வச்சா போதும், உடனே அழிக்க போலீஸ் அழிச்சிருவான், இல்லைனா தண்ணிடுவான். சவுதி பயங்கரமான நாடு. நம்ம வேற வழி இல்லாம துட்ட சேர்க்கறதுக்காக இன்னமும் எப்படியும் போயிட்டு போகுதுன்னு எங்க பக்கத்துல உங்களை சொல்ல, சவுதியில போய் கிடக்காங்க. மேற்க பார்க்காதீங்க, மேற்க உள்ள நாடுகளெல்லாம் நமக்கு விரோதமான நாடுகளா இருக்குது. ரொம்ப மேற்க போகண்டாம் அமெரிக்காவுக்கு. இப்படியெல்லாம் கிழக்க பாரு மேற்க பாரு சொல்லி பிரசங்கம் முடிஞ்சாச்சு. இதுவரைதான் கணக்கு. அப்பாடி நல்ல வேலை, ரொம்ப நேரம் பேசிடுவாங்க பயந்தோம், பிரசங்கம் ஒரே வரியில முடிச்சிட்டாரே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் செஞ்சிருக்கலாம். பெரியவர்களே, நாம இங்க வருவோமே, நம்முடைய பெரியவர்கள் கிழக்கே பாரு மேற்கே பாராது எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள்? சைவ மக்களாகிய நமக்கெல்லாம் ஆதார நூல்கள் இரு வகைப்படும். ஒன்று வடமொழியில 4 வேதங்கள், 28 சிவாகமங்கள், சிவபெருமான் திருவாக்கு. தமிழ் மொழியிலே சமயக்குரவர்களும் சந்தானக்குரவர்களும் நமக்கு அருளி செய்த 12 திருமுறைகளும், 14 சாஸ்திரங்கள். இது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்த சட்டம், சைவ சமயத்தின் சட்டம். இந்தியாவின் அரசியல் சட்டத்தை இந்தியாவில் உள்ள எல்லா அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் பாதுகாத்து வளர்க்கிறது, முரண்பட்ட செயலை செய்யாது. ஆனா சைவ சமயத்தின் சட்டத்தை மாத்திரம் நவீனர்கள் மாத்துகிறார்கள். அது என்ன? சிவபெருமான் வாக்கு 4 வேதமும் 28 சுமாரா வடமொழியா என்ன நமக்கு? வடமொழியும் தென்தமிழும் ஆனான் கண்டாய், அதான் வேண்டாம். அதெல்லாம் பிராமணர்கள் கட்டுக்கதை. இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. நமக்கு வேதம் எதுன்னு கேட்டா நம்முடைய திருமுறைகள் தான். நம்முடைய ஆகமம் எதுன்னு கேட்டா நமக்கு திருமந்திரம் தான். எங்க பக்கத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு, உங்க எப்படி தெரியாது. வடமொழினா பாந்தி எடுக்காங்க ஐயா, அலர்ஜி. பேர பூத்தா பேர பூரா மாத்தம். ஸ்ரீ கொடியுடைய நாயகி, இந்த ஸ்ரீ இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பார்த்த உடனே குமுக்குன்னு அலர்ஜி ஆயிடுச்சு. ஒண்ணு அருள் மிகு. அந்த ஸ்ரீ அங்க போய் மார்சலாமணி, அது அந்த ஸ்ரீக்கு மத்தனம் அருள் தரு. இந்த ஸ்ரீக்கு அருள் மிகு, அங்கு அருள் தரு. எப்படி இருக்கு பாருங்க, எவன் சொன்னானோ தெரியல, எல்லா ஊர்களும் இருக்கு. நம்முடைய மதத்தில் மக்கள் இருந்தா அந்த மொழி வெறி இருக்கு. பிற மதங்களும் முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக் கொண்டோமானால் அவர்கள் உருதுல அரபிய மொழியில கொஞ்சம் கூட பெறல மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் மொழி விட்டு பெறல மாட்டார்கள். சைவ மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த குறுகிய மனப்பான்மை எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நான்கு வேதங்கள், 28 சிவாகமங்கள், சிவபெருமான் வாக்கு. தமிழே நம்ம எல்லாம் உயம் பொருட்டு சைவ சமயமே சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று அறுதியிட்டு கூறிய 12 திருமுறைகளும் 14 சாஸ்திரங்கள். 14 சாஸ்திரங்கள்ல நம்முடைய கடவுளாகிய பதி யார்? நாமெல்லாம் பசுக்கள். நம்முடைய தன்மை என்ன? இந்த பசுக்களாக உயிர்கள் சிவபெருமான் பக்தர்கள் போகவிடாம தடுக்கக்கூடிய ஒரு ரோடு பிளாக். சிவபெருமானுடைய ஆனந்த வெள்ளத்தை அனுபவிக்க விடாமல் அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பசுக்கள். பசுக்கள்னா மனிதர்கள் மத்தம் இல்ல, சைவ சமயம் எறும்பில் இருந்து யானையராக சொல்கிறது. உயர்ந்த மதம் நம்முடைய சைவ சமயம். இந்த சைவ சமயத்தில் சிவபெருமானுடைய பிள்ளைகள் யாருன்னு கேட்டா நம்ப மனிதர்கள் மட்டும் இல்ல, எறும்பில் இருந்து யானையராக கழுத சிவபெருமானுடைய பிள்ளை, நாமும் சிவபெருமான பிள்ளை. அப்ப கழுத நமக்கு பிரதர், நாய் நம்முடைய சிஸ்டர், பூனை நம்முடைய சித்தப்பா, புறா நம்முடைய மச்சினை, பாம்பு நம்முடைய மருமகன். அவன் வேண்டாம் வேண்டாம் பண்ணுவான் மருமகன். மாமனார ஒழுங்கா 2 லட்சம் ரூபா வரல, உங்க மகளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். பாம்பு. இப்படியெல்லாம் எல்லாமே சைவ சமயத்தினுடைய உயிர் வர்க்கங்கள். இவர்கெல்லாம் தலைமை யாரு? சிவருமா. அவரை அடைவிடாம தடுக்கிறத பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மனம். நெல்லுக்கு உமி போல பெரியவர்கள் சொல்வார்கள். நானா ஒண்ணும் சொல்லல, நான் சொல்றது போறா பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சு சொல்லுதாங்க. நான் சாதாரண போஸ்ட்மேன், அவங்க கொடுக்க தபால கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க. சில தபால் கிழிஞ்சிருக்கும், நீங்க பாட்டுக்கு அந்த கிழிஞ்ச தபால் வேணான்னு விட்டுறாங்க. ஒழுங்கான தபால் என்னை கொடுத்து பழக்கம் இல்லை. அதனால எல்லாம் அவர்களுடைய வாக்கு நான் சொந்தமா சொல்ல மாட்டேன், எல்லாம் அவருடைய சன்னதியில் பேசுறோம். ஆகவே 14 சாஸ்திரங்களையும் நம்ம சட்டமாக ஏற்றுக்கொண்டு பெரியவர்கள் அபர்த்தன. இதில் முதல் சாஸ்திரமாக பேசப்படுவது, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. 2 வயசுல சித்தாந்த சாஸ்திரத்தின் பொழிவை அருமையாக சிவஞான போதம் என்ற நூல் அறுவை செய்தவர் மெய்கண்ட சுவாமிகள். சிவஞான போதம் அல்ல, அருமையான நூல். 12 சூத்திரம், மொத்தம் வரிகளை எண்ணி பார்த்தா 40 வரி. எத்தனை சொற்கள் எண்ணி பார்த்தா 216 சொற்கள். இதுல ஒரு அருமையான சட்ட நூல் நமக்கு தந்திருக்கிறார் மெய்கண்ட சுவாமிகள். அவன் அவள் அது என்னும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மனத்து உழதாம் அந்த மாதி என்மனார் புலவர். முதல் சூத்திரம். இப்படி 12 சூத்திரத்தை டோட்டலா எண்ணி பார்த்தா 40 வரிதா இருக்கியா. இதற்குள்ள ஒரு சைவ சித்தாந்தம், உலகத்தில் எந்த மதமும் இப்படி கொடுக்கல. நாம செய்த புண்ணியம், ஆனா அந்த அந்த சொத்து அந்த கருவூலத்தை அந்த பொக்கிஷத்தை திரும்பி பார்க்கல. நம்ம எவனாவது ஒரு ஜோசியம் சொல்லுவான், இந்த கோயில போய் நவகிரகத்தில் போய் நல்ல அபிஷேகத்தை பண்ணு, உன் திரும்பமெல்லாம் போயிடும், உன் மகன் அமெரிக்காவுக்கு போயிடுவான், அமெரிக்காவுக்கு டேபிள் தொலைக்கிறது. இப்படி ஒரு ஜோசியம் சொல்லி எங்க பக்கத்தில் இது தேவையா? நம்ம தலையெழுத்து நடத்தி போய் ஜோசியத்தை கேட்பானே, தயவு செஞ்சு யாராவது ஜோசியர்கள் தான் மன்னிக்கணும். அடுத்த தடவை பிரசங்கத்தை கூப்பிடான்னு பண்ணி சுப்பிரமணி சொல்ல போறாங்க, எங்க ஜோசிய பிழைப்பில் கை வைக்கிறேன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால நாமெல்லாம் சிவபெருமானுடைய திருவடி புளியங்குப்பு. அந்த புளியங்குப்பை பிடிச்சாச்சு, முருங்கைக்குப்பெல்லாம் போகக்கூடாது. அவர் முன்னால போய் அழுவோமே, அழுதால் உன்னை பெறலாமே திருவாசம். அவர் என்ன அழுவோம், அப்படி அழுதா நம்முடைய குறைகளெல்லாம் தீர்த்திருவார். அழுகிறதுக்கு வழிதான் திருமுறைகள். அப்ப சிவஞான போதம் இந்த 12 சூத்திரத்தில் அற்புதமாக நமக்கு சைவ சமய கருத்துக்களை எல்லாம் நமக்கு தந்தவர் மெய்கண்ட சுவாமிகள். அந்த பன்னெண்டு சூத்திரத்துக்கும் நம்போன்றார் இருட்டுக்குள்ள குருடன் போல இருக்க நம்போன்றார். அதனை அறிந்து கொள்ளும் பொருட்டு ஒரு சிவஞான சூரியன் பூலோகத்தில் அவதாரம் பண்ணார். அதற்கு ஒரு பெரிய உரை எழுதினார். பன்னெண்டு சூத்திரத்துக்கு ஒரு பெரிய விளக்க உரை. அதன் பெயர் மகாபாஷ்யம், திராவிட மகாபாஷ்யம். திராவிடம் என்ற வார்த்தைக்கு பொருள் என தமிழ் அர்த்தம். திராவிடம்ங்கிறது இந்த கட்சிக்கார பையன் நினைக்கின்றது, இவங்களுக்கு விவரமே தெரியாது. திராவிடங்கிற வார்த்தைக்கு யாராவது அர்த்தம் சொல்லட்டும், இந்த கட்சிக்காரங்க எடுத்தாலும் திராவிடம் தான் வச்சுக்கலாம் கட்சியில தமிழ்நாட்டில், அர்த்தம் தெரியாமலே வைக்கலாம். திராவிடம் என்பது தமிழ் ஆதாரம் ஏற்றிருக்கு. துர்காபியிலிருந்து மாதவ சிவஞான சுவாமி வரைக்கும் திராவிடங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம். திராவிட மகாபாஷ்யம் தமிழ் இருக்கிற பேருரை. வடமொழியில சங்கராச்சாரியார் தத்துவமசி என்று சொல்லி மகா வாக்கியத்திற்கு ஒரு பாஷ்யம் பெரிய உரையடிக்கிறார். அது சமஸ்கிருதத்தில். மத்துவாச்சாரியார் அவர் என்ன செய்தார், அந்த துவைதம் வார்த்தைக்கு ரெண்டு பொருளை கொண்டு அவர் ஒரு பெரிய உரையடிக்கிறார். ராமானுஜர் நினைக்கிறார் அவர் ஒரு பெரிய உரையடிக்கிறார். நீலகண்ட அவர் உரை எல்லாம் வடமொழியில் இருக்கு. தமிழ் மொழியில ஒரு பெரிய உரை யாருமே செய்யல. அதை செய்ய வந்த பிரபுதான் விக்ரமசிம்மர் அவதாரம் பண்ணி திருவாவூரில் கொடுத்த ஞான தீபம் மாதவ சிவஞான சுவாமிகள். அவர் செய்த உதவி ஒன்னல ரெண்டல. 32 ஆண்டுகள் இந்த பூவலத்தை வாழ்ந்தவர், 29 அரிய நூல்களை நமக்கு தந்தவர். அவற்றில் மாஸ்டர் பீஸ் எதுன்னு கேட்டா சிவஞான போத திராவிட மகாபாஷ்யம். ஒரு பெரிய உரையை கொடுத்தார் நமக்கு. நமக்கு படிக்க நேரம் இல்லை. 80 பேர் சாணப்பட படிக்கலாம் எங்க பக்கத்தில் திட்டம் போட்டுருக்காங்க. இப்ப எல்லாம் படிக்க வேண்டாம். இப்ப சுட சுட காலையில பல்ல கூட தேய்க்காம பேப்பரை பார்க்கணும். எத்தனை கொலை எத்தனை விபத்து அதை பார்த்த பிறகுதான் நிம்மதி வருது. ஆகா நேத்து 7 தான், இன்னைக்கு 9, பரவாயில்ல. இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு திராவிட மகாபாஷ்யத்தை எடுக்க, இது பூரா எங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க. உங்களை யாரும் நான் குறை சொல்லல, தயவு செய்து மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் சென்னை வாசிகள், உங்களை எல்லாம் குறை சொல்லல. எந்திரிச்ச உடனே பேப்பரை எடுத்து பார்த்துக்கிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு பல்லு கூட தேய்க்க மறந்துட்டு அவசர அவசரம் இட்லி உள்ள தள்ளிட்டு ஆபீஸ் போற கூட்டம் எத்தனை, 1-2. இவர்களுக்கு எனக்கு திராவிட மகாபாஷ்யத்தை என்னைக்கு படிக்க. ஆகவே அவர்களுக்கெல்லாம் 80 வயசு திட்டம் ஒண்ணு போட்டுட்டாங்க. 80 வயசுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் போன பிறகு ஒரு தடி சோடா பாட்டில் லென்ஸ் போட்டு அப்படியே பார்த்து பெறப்பில்ல அந்த சுவையான போத்தை எடுத்துட்டு வா. அவன் என்ன செய்தான், சுட்டி விட நடத்து வரான். இது இப்ப இது நான் படிச்சு கரைச்சிட்டோம்டா, அதை கொண்டாங்க. ஆக இவர் காது கேட்க முடியல, கண்ணு பார்க்க முடியல, வாய் குளருது. சிவஞான போதும் படிக்கவா. ஆக நாமெல்லாம் காற்றுள்ள போதே தூக்கிக்கணும், அந்த நூல்களா படிக்கணும். அதை அருளி செய்தவர் மாதவ சிவஞான சுவாமி. அந்த திராவிட மகாபாஷத்தை அருளிய சிவஞான சுவாமிகளுக்கு 12 சிஷியர்கள், பிரதான சிஷியர்கள் 12 சீடர்கள். அவர்கள் ஒருவர் தான் கச்சியப்ப முனிவர். கச்சியப்ப முனிவர் என்ற பெருமான் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய தலை மாணாக்கர், முதல் மாணவர். அவர் வீர துறவி, வாழ்க்கையெல்லாம் துறவியில் இருந்தவர். அவர் தான் கிழக்க பாரு மேற்க பாரு சொல்லியிருக்காரு. அவர் எப்ப சொன்னார் பார்க்கணுமா, அதான் பிரசங்கம். அதை இப்பவுமே சொல்லி முடிச்சிருங்களேன். 8 ஒரு சீரியல் பார்க்கணும், எங்களுக்கு வசதியா இருக்கும், உங்களுடைய உதவியை மறக்க மாட்டோம். இடைஞ்சில்லாம நீங்க உங்க பிரசங்கம் வருஷா வருஷம் வரணும். 8 முடிச்சா 9 நீங்க வரவே வேண்டாங்க அப்படின்னு 4 பேருக்கு முணங்குற மாதிரி தெரியுது. பெரியோர்களே, கட்சி போடுகிற பெருமான் மாதவ சிவஞான சுவாமி தலை மாணவர் பார்த்தோம். அவர் அவதாரம் பண்ண இடம் எது, உங்க ஊர் பக்கத்தில் திருத்தணி. திருத்தணியில சைவ வேளாளர் குலத்தில் அவதாரம் பண்ணார். இளம்பிராயத்திலே ஞான சூரியனாக திகழ்ந்தார். அவருடைய மரபு அற்புதமான சைவ மரபு. அங்கிருந்து புறப்பட்டார், தெற்கு நோக்கி வரார். பல அருமையான ஸ்தலங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். அப்படி வருகின்ற போது ஒரு அழகான கஷேத்திரம் திருவாவடுதுறை. அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் 12வது சன்னிதானமாக இருந்தார்கள் சில சிறு திருச்சி செம்பல தேசிகள். அவர் காலத்தில் திருமணத்தில் உள்ள நுழையிறார். அவர் திருக்கண்பட்ட பார்வையில் இந்த பக்குவமுடைய ஆன்மாவை அனுசரிச்சு சமய தீட்ச விஷேட தீட்ச மந்திர காஷாயம் எல்லாம் வணங்கினார். அவர் அவர் திருநாமத்தை கட்சியப்பர் என்று திருநாமத்தை சூட்டினார் அந்த ஞான குழந்தைக்கு. ஆசிரியர் யாரு? திருச்சி பிரதேசியர். அவர் ஞான கடல் 200,000 ஆகம சுலோகங்கள் மனப்பாடம் பண்ணவர் அந்த தேசிகர். 14 சாஸ்திரங்களையும் கரைகின்றவர். பண்டார சாஸ்திரங்கள் 14 தளபாடம். குரு அப்படி கிடைக்கணுங்க, நல்ல குரு கிடைச்சா நம்ம நலம். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குடும் குளியில் விழுமாறு திருமந்திரத்தில் எங்க பக்கத்தில் பல பேர் குருட்டு குருவா கிடைச்சிருக்காங்க. நல்ல குருவே கிடைக்கல. நல்ல குரு கிடைச்சா நமக்கு நல்லது, நல்ல வழிகாட்டு. இப்படி போ அப்படி போன்னு சொல்லக்கூடிய நல்ல குருவா இருக்கும் கிடையாது, அது பஞ்சமாயிட்டு. நல்ல குரு கிடைக்கிறது பஞ்சமாயிட்டு. சிஷ்யனி எப்படியெல்லாம் வழி தவறி போ சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய வந்துருச்சு. ஆனால் சிறு சிறு திருச்சிட்டம்பல தேசிகர் அப்படியே திருக்கண்பாறு பட்டது. மீன் இருக்கு பார்த்தாலா, மீன் கடலுக்குள்ள முட்டை போடும். முட்டை போடும் போது அந்த மீன் வந்து அந்த முட்டையை அடைகாக்க முடியாது, கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள போகுது. முட்டை ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் என்னைக்கு பிடிக்க? கோழினா பரவாயில்ல, முட்டையை நல்லா பாதுகாத்து அடகாத்து குஞ்சாக்கி அதை பார்த்து மகிழ்ந்து நல்லா இருக்கப்பா எதிர்காலத்தில் நீ டிவி நடிகன் ஆகணும் அப்படின்னு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி யாரும் அந்த கோழி குஞ்சுது. இது கோழி செய்யும். ஆனா மீன் என்ன செய்ய முடியும்? பரமேஸ்வரன் அந்த மீனுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன, அந்த தாய் மீன் அந்த முட்டையை அப்படி திரும்பி பார்க்குமா, பார்த்த உடனே முட்டை பொறிஞ்சி குஞ்சு மீன் வந்துமா. எவ்வளவு பவர் பத்தியலா சுவாமி, நமக்கு அது கொடுக்கூடாதா? ஆசுபத்திரியில் போய் டெலிவரிக்கு படுத்த கஷ்டம், 10 மாசமும் தாய்மார்கள் படுத்த கஷ்டம். அந்த ஆசுபத்திரியில் நார்மல் டெலிவரினா 60,000 ரூபாயும். மெட்ராஸில் போன வாரம் என் நண்பர் சொன்னார், என் மருமகளுக்கு ஆப்ரேஷன் ஆகி ஆப்ரேஷனில் சாதாரண டெலிவரி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 60 ரூபா தான். எப்படி இருக்கு சாதாரணதுக்கு 60 ரூபாயும்? எந்த பக்கத்தில் 10 ரூபாய் முடிஞ்சவும் கதை. அதுக்காக இங்கிருந்து யாரும் வந்துடாதீங்க, என்ன கார் எடுத்துட்டு சொல்ல வர. இப்படி எல்லாம் கொள்ளையடிக்க கூட்டமாயிருச்சு. ஆனால் சுவாமி நல்ல வேலைக்கு இந்த மீனுக்கு மாத்திரம் ஆசுபத்திரி சேர்க்க தேவையே இல்லை. சிஷியரின் ஆபரேஷன் மீனு கிடையாது. அப்படி திரும்பி பார்க்கும் டக்கு டக்கு டக்குன்னு குஞ்சுகளாம். ஆமை இருக்கு பார்த்தா, ஆமைக்கு இதை விட ஒரு பவர் கொடுத்துக்காரு சுவாமி. ஆமை முட்டை போட்டோன்ன அப்படி நினைக்குமா, டப்புன்னு உடஞ்சுமா, நினைச்சவுடனே முட்டை உடஞ்ச. எப்படி நமக்கு இந்த மனிதனுக்கு இப்படி கொடுக்கலையே, என்ன பாடுபடுத்த? 5 மாசம் பழங்களா கொடுத்தது தாங்க, பாண்டமெல்லாம் திங்காங்க, பச்சை கருப்புரம் தான் கொடுக்காங்க, என்னெல்லாம் பாக்குறாங்க. கடைசியில 10வது மாசம் வேண்டாம் ஆபரேஷன் பண்ணிடுங்க மகா சொல்றா. எனக்கெல்லாம் இந்த பெயின் எல்லாம் தாங்காது. நல்ல நாள் பார்த்து ஒரு அஷ்டமியா பார்த்து எப்படி ஒரு அஷ்டமியா பார்த்து ஒரு நில படாத ஒரு நட்சத்திரம் தேர்ந்தெடுத்து இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டப்படுது பாருங்க. சுவாமி ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொன்றும் அழகா வச்சிருக்கிறார். அந்த மாதிரி திருக்கண் பார்வப்பட்ட உடனே கச்சியப்பு முனிவர் ஞான பிரகாசமரார். அந்த திருமணத்திலிருந்து அந்த பிரபு அப்படியே பல இடங்களுக்கு போற போகிற போது திருச்சிராப்பள்ளி திருமானைக்கா, திருமானைக்கா அப்புஸ்தலம். அந்த அப்புஸ்தலத்தில் சுவாமி மீது பெருமைப்பட்ட ஒரு அழகான நூல் திருமானைக்கா புராணம். தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் கச்சிமுனியுடைய தமிழ் இருக்குமே அது ரொம்ப அற்புதமான தமிழ். 1வது 2வது படிக்கிறவங்களுக்கும் விளங்காப்புற நூல்கள், எம்ஏ பட்டதாரிகளுக்கு விளங்காப்புற நூல்கள், விதவிதமான நூல்கள். திருமானைக்கா புராணம் பக்கத்தில் பூவாடும் பூவாளூர் புராணம் அருளிச்சீர நம்முடைய கச்சி முனிவர். அதுக்கப்புறம் அப்படியே சரையாத்திர போய் கொங்கு நாடு போறார். பேரூர் அழகான மேலை சிதம்பரம் பேரூர். ஆரூர் அத்தா ஐயாற்று அமுதே அழப்பூரம் மானேயே, காரூர் பொழிகள் பொடைசூழ் புறவில் கருகாவூரானே, பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிரமா நெறியானே, பாரூர் பலரும் பரவப்படுமாய் பாசூரமானே. சுந்தர பெருமான் பாட்டு, சுந்தர தமிழ பத்தியடா அவர் பாண்டவன். பசுபதா இடர்களையாரு சொல்லும் போது அழால கண்களும் அழுந்தும், அப்படி ஒரு மேக்னெட் பவர் இங்கே இருக்கு. அந்த பாடல் ஒரு பாடல் படிச்சாலே போதும், மேலதான் புள்ளிருக்கு அவர் சரதி நின்று பாடும்போது. இப்படி ஒரு சேத்திரத்தை நான் பார்க்கல, அழகான சேத்திரம். நீங்களாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க அந்த அழகான சேத்திரத்தின் பண்றதுக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே பேரூருக்கு வருகிறார் முனிவர் பெருமான். பேரூர்ல பச்சை நாயகி மரகதவல்லி தாய், சுவாமி பட்டீசன். பட்டினா கண்ணுக்குட்டி, காமதேனு பசுவுடைய கன்றுக்குட்டி பட்டி. அந்த பட்டி என்ன செய்கிறது, ஒரு பௌர்ணமியால காட்டுக்குள்ள வேகமா ஆடி விளையாடுது. ஒரு புத்தல போய் சடக்குன்னு கால வைக்கி, அதனுடைய குழம்பு உள்ள இருக்கிற சிவருமான் திருமுடியில பட்டு ஒரு அமுக்கு அமுக்கி ரத்தமா அப்படிங்க. அது அவரை பட்டீசன். இன்றைக்கும் மூலஸ்தானத்துல அந்த தழும்பு இருக்கு. இங்க பாருங்க, சித்திர சதயத்துல அந்த சந்தனத்தை கலவை எடுத்த உடனே சாமி எப்படி தொண்டைமானுக்காக வெட்டுப்பட்ட தொண்டைமான் திருக்கரத்துல வெட்டுப்பட்ட இடங்கள், அது போல பேரூர் ஸ்தலத்துலயும் எங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் அது மாதிரி, அந்த மாதிரி ஒரு அற்புத ஸ்தலத்துக்கு வருகிறார் நம்முடைய சுவாமிகள். அந்த மக்கள் எல்லாம் அவர் வணங்குறார்கள். ஒரு நாள் அவர் திருமணத்துக்கு வந்தார்கள். பிரபு, இந்த கொங்கு நாடு பூரா மழை இல்லாம கஷ்டப்படுது, வறண்டு போய் கிடக்கு வயல்கள் எல்லாம், மக்கள் துயரத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார், குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, எல்லாம் வந்து அழுகிறாங்க. உடனே அந்த அரசம்பலவானவர் மீது ஒரு அழகான பதிகம் பாடுற கட்சி முடிவு. இதெல்லாம் நடந்தது 270 வருஷத்துக்கு மேல, 2000-3000 வருஷம்னா தான் நீங்க நம்ப மாட்டேய. இப்போ ஒரு 290 வருஷத்துக்கு முன்னால பேரூர்ல ஒரு பாட்டு பாடுற, மழை போட்டு நொறுக்குது, மக்கள் எல்லாம் அவரை கண்டு வணங்குறாரு. பேரூர்ல மழை பெய்யக்கிற ஒரு அழகான பதிகம் படிச்சார் திருத்தணிகள்ல. அவ அப்பாவுக்கு குரு கச்சியப்பனுடைய அப்பா கந்தப்பையா, அவ அப்பாவுக்கு குரு கந்தப்பையர்னு ஒரு ஐயர். அவர் தீராத குன்ம நோய், வயிற்று துடிக்க, குபரோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன். யாரோ சொன்னது மாதிரி இருக்க, யாரும் உங்க ஊர்ல வேற திருவதிகள் அப்பர் பெருமான், அந்த மாதிரி குன்ம நோய் கொண்ட கந்த பெயர் துடியா துடிக்கார். என் மகன் கட்சி இப்ப வருவாரு, அவரு உங்களுக்கு குணப்படுத்த சொல்றேன் அப்பா சொல்ற. கட்சி இப்ப திரும்ப ஊருக்கு கூப்பிடுற. அவர் திருத்தணி முருகப் பெருமான் மீது தனியே ஆற்றப்படையின்னு ஒரு அழகான நூல் சேர்க்க, திருத்தணி முருகப்பெருமான் மீது தனியே அந்தாதின்னு ஒரு பாடல் பாடினார். வைத்தவரி இருக்கிறது தெரியா போச்சு, நடந்த விஷயம் இது. எதுக்காக நான் சொல்றேன்னா, அவர்களெல்லாம் நமக்கு துயரம் தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள். அவர்கள் கட்சியை முனிவர் பெருமான், முனிவர் பெருமான் நமக்கு இப்படி ஒரு அற்புதமான அருள் பாலிக்கின்ற ஞான பிரபு மறந்துடாதீங்க. அந்த வகையிலே கட்சி முனிவர் பெருமான் தணிகையிலையும் பேரூர்லையும் அற்புதங்கள் செய்தார். பேரூர்ல அழகான நூல், அதான் பேரூர் புராணம், அற்புத தமிழ ஆக்கி நமக்கு தந்தார். அதற்கப்புறம் அப்படியே சலையாத்திர வரார். உங்க சென்னைக்கு பக்கத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ள காஞ்சிபுரத்துக்கு போலாம். அந்த காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்து காஞ்சிபுராணம் அவருடைய ஆசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் முதல் காண்டம் செய்தார், இரண்டாவது காண்டத்தை இவர் செய்தார். எங்க போகுதுன்னே தெரியல, பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம், கிடைக்க போதா மேக்க போதா ஒண்ணும் தெரியலையே, இப்படியோ போய்கிட்டே இருக்க. சில பேர் குழம்புதாங்க, தலைப்பை பார்த்து குழம்புனோட இப்பதான் குழம்புதாங்க. இங்க என்னமெல்லாமோ சொல்லிட்டு போறாரு, கட்சிப்பினுடைய வாழ்க்கை வரலாறு தான் அது நிறைவில் இங்க வரப்போ கிடைக்க பார் மேற்கப்படாது. அப்பொழுது சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் வந்து அழகா அங்கே தங்கி இருந்து காஞ்சிபுராணம் இரண்டாவது காண்டம்